முதல் வாசகம். நீங்கள் தூயோர் ஆவதே கடவுளுடைய திருவுளம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1-8 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள், அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளையை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் தூயோர் ஆவதே கடவுளுடைய திருவுளம். பரத்தமையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களில் ஒவ்வொருவரும் தம் மனைவியை தூயவராக கருதி மதிப்புடன் நடத்த அறிந்திருக்க வேண்டும். கடவுளை அறியாத பிற இனத்தாரைப் போன்று நீங்கள் கட்டுக்கடங்கா பாலுணர்வுக்கு இடம் கொடுக்கலாகாது. இதில் எவரும் தவறிழைத்து தம் சகோதரரை வஞ்சிக்கக்கூடாது. ஏனெனில் இத்தகைய செயல்கள் அனைத்தையும் ஆண்டவரே தண்டிப்பார். இதை நாங்கள் முன்னமே உங்களிடம் எடுத்துரைத்திருக்கிறோம், எச்சரித்தும் இருக்கிறோம். கடவுள் நம்மை ஒழுக்க கேட்டிற்கு அல்ல, தூய வாழ்விக்கே அழைத்தார். எனவே இக்கட்டளைகளை புறக்கணிப்போர் மனிதரை அல்ல, தம்முடைய தூய ஆவியை உங்களுக்கும் அளிக்கும் கடவுளையே புறக்கணிக்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், ஆண்டவரில் களி கூறுங்கள். தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூர்கின்றார். அவர்தம் பற்றுமிகு அடியார்களின் உயிரை பாதுகாக்கின்றார். பொல்லாரின் கையினில் நின்று அவர்களை விடுவிக்கின்றார். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தார்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவரில் களி கூறுங்கள். மகன் முன்னிலையில் நிற்க வல்லவர் ஆவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 1-13 முடிய. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 பேரும் தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள். ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்பொழுது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கும் கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த இறை சிந்தனை நேரத்திலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எங்களை பார்க்குறதுல உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் வார்த்தையின்பால் நாமெல்லாம் இணைந்திருப்பது கடவுளுக்கு மாட்சி அளிக்கிறது. இன்னும் வார்த்தையோடு இணைந்திருப்பதோடு நின்று விடாமல் இன்னும் ஒரு படி உயர்ந்து நம்ம மேலே செல்லணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைய நாளினுடைய இரண்டு வாசகங்கள் இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காரியத்தை குறித்து நம்மை அழைத்து செல்கிறது. இன்றைக்கு எதை குறித்து இந்த இறை வசனங்கள் அழைத்து செல்கிறது என்பதை நாம் சிந்திக்கிறோம். முதல் வாசகத்தில் பவுலடியாருடைய வார்த்தைகள். மிக அழகாக அவர் என்ன செய்கிறார், தெசலோனிக்கருக்கு வந்து இந்த அழைப்பை விடுத்து அவர்களை நெறிப்படுத்த அவர் முற்படுவதை நம்ம பார்க்கிறோம். அதில் மூன்று காரியத்தை நம்ம பிரித்து பார்க்க முடியும். இந்த முதல் வாசகத்திலிருந்து ஒரு மூன்று காரியத்தை நான் முன்வைக்கிறேன். நற்செய்தியிலும் ஒரு மூன்று காரியத்தை நான் முன்வைக்கப் போகிறேன். இது புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும் என்பதற்காக இதை நான் இப்படியாக பிரித்து பார்க்கிறேன். முதல் காரியம், அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உகந்தவர்களாய் வாழ்ந்து வருகிறீர்கள், ஆனால் இதனோடு நின்றுடாதீங்க, இதில் இன்னும் முன்னேற வேண்டும் என்று தெசலோனிக்கருக்கு அவர் அழைப்பு விடுப்பதை பார்க்கிறோம். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, அதோடு நின்றுடாதீங்க. எப்பொழுதுமே பாருங்கன்னா, நம்ம உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நீரோடையைப் போல இருக்கணும். ஓடும் நதிநீர் பாயும் இடத்தில் உயிரெல்லாம் ஜனித்திடுமே என்கிற பாடல் உண்டு. அப்போது நம்ம தேங்கி கிடக்கிற இடத்துல என்னென்ன கிடைக்கும்னா, வேதனை, வலி, அது எல்லா இடத்திலும். விசுவாசம் என்பது அப்படித்தான், ஓடிக்கொண்டே இருக்கணும். நம்ம வந்து ஏதோ இது போதும், நான் அப்போது ஞாயிற்றுக்கிழமை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு போனேன், அது மாதிரியே நானும் இப்போது எனக்கு வயது 30, 40, 50 இருப்பையும் நான் ஒரு பூசிக்கு போயிட்டு வந்துட்டு என் கடமை முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஓடுற தண்ணியாக இல்லை, நம்ம தேங்கி கிடக்கிற குட்டையாய் மாறிட்டோம். அப்போ ஆண்டவர் ஏதோ ஒன்றை நமக்கு இன்னும் அதிகமாய், அதான் சொல்கிறாரு, இதில் இன்னும் முன்னேற வேண்டும் என்ற அழைப்பை அவர் முதல்ல வைக்கிறார். இரண்டாவது காரியம், கடவுளுடைய திருவுளம் என்ன என்கிறத அவர் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவுளம். இன்றைக்கி கடவுளுடைய திருவுளம் திருவுளம்னு சொல்லிட்டு எதையோ போய் நம்ம போய் தேடிட்டு போகிறோம். இன்றைக்கி கல்யாணம் நடக்குது, வீட்டில் ஒரு விசேஷம், ஒரு பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளை டிசைட் பண்ணணும், முடிவெடுக்க முடியல. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, கடவுளுடைய திருவுளம் என்ன, கடவுளுடைய திருவுளம் என்னன்னு பார்க்குற. இது நம்மளுடைய சுயத்திற்காக, நம்மளுடைய குடும்பத்திற்காக நம்ம பார்க்குற இந்த உலக காரியத்தில் நம்ம சரியாக ஆண்டவருடைய காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறத விட, அந்த காரியத்தில் எனக்கு துன்பம் வந்துடக்கூடாது, அப்போ கடவுள் எனக்கு சொன்னார்னா இது சரியாக இருக்கும். அதனால் என்ன செய்கிறோம் பாருங்கள், அது ஒரு சுயநலத்தோடு தான் கடவுளுடைய திருவுளத்தை கூட தேடுகிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நான் இதை இந்த காரியத்தை கடவுளுடைய திருவுளம் தெரிஞ்சு தான் செஞ்சேன், திருவுளத்தை கேட்டு தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதிலெல்லாம் கடவுளுடைய சில காரியத்தில் கடவுளுடைய திருவுளத்தை நம்ம அறியாமலே, ஆனால் கடவுள் தான் சொன்னார் அப்படின்னு நாமெல்லாம் நினச்சிக்கிறார். எப்படி கடவுள் சொன்னார் அப்படின்னு நம்ம கேட்குற போது, நான் ஒரு பிரதர்கிட்ட போனேன், நாங்கள் ஒரு சாமியார்கிட்ட போனேன், அவங்க தான் சொன்னாங்க இப்படி இப்படி செய்யுங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் நமக்கு சில நேரத்தில் நகைச்சுவையாக இருக்கிறது, விந்தையாக இருக்கிறது. அவர்களுடைய அந்த போலித்தனமான விசுவாசத்தை பார்க்கிற பொழுது, அல்லது ஏமாறுகிற ஒரு மனநிலையில் ஒரு விசுவாசத்தை வச்சுருப்பாங்க. அப்போ திருவுளம் அப்படிங்கிறது எது அப்படிங்கிறத அறிவது என்பது ஒரு வித்தியாசமான ஒரு நிலை. அப்போ அந்த திருவுளத்தை நம்ம இன்றைக்கி வெளிப்படுத்தப்பட்ட திருவுளம் என்ன, இன்றைக்கி விவிலியம் வெளிப்படுத்தது கடவுளுடைய திருவுளம் என்ன, நம்முடைய பவுலடியார், நம்முடைய திருத்தூதர்கள் எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க கடவுள் எதை விரும்புகிறாரு. இன்றைக்கி அவர் மிக தெளிவாக சொல்கிறார், கடவுளுடைய திருவுளம் எது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவுளம். இப்போ நமக்கு இதெல்லாம் நல்லா இருக்கணும், வீடு கட்டி மாடிகையோடு வாழணும், கார் வச்சுருக்கணும், இது கடவுளுடைய திருவுளமா, நம்ம கேட்கணும். ஒவ்வொன்றையும் செய்கிற போது நம்ம கடவுளுடைய திருவுளத்தை கேட்கணும். அப்படி கேட்குற போது எது கடவுளுடைய திருவுளம், இதுதான் தூயோராவது. அப்போ மூன்றாவது காரியத்தை நம்ம பார்க்குறோம், கடவுளின் அழைப்பு. அவர் எதுக்காக அழைக்கிறாரு, தூய வாழ்வுக்கே கடவுள் நம்மை அழைக்கிறார், தூய வாழ்வுக்கு அழைக்கிறாரு. இதை புறக்கணிப்பது, தூய ஆவியை புறக்கணிப்பது. அப்போ தூய ஆவியை நம்ம எப்படி புறக்கணிக்கிறோம் அப்படின்னு நம்ம கேட்குற போது, இந்த மாதிரி கட்டளைகளை கடவுள் கொடுக்குற நெறிப்படுத்துகிற இந்த கட்டளைகளை கடைபிடிக்கிற மறுக்கிற போது நாம் தூய ஆவியை மறுக்கிறோம். ஆண்டவருடைய இந்த மூன்று காரியத்தையும் நீங்கள் முதல் வாசகத்தில் மனதில் வைத்து கொள்ளுங்கள். உகந்தவர்களாய் வாழ்ந்து வருகிறீர்களா, இன்னும் அதில் முன்னேற வேண்டும், முன்னேறி கொண்டிருக்கிறீர்களா என்பதை கேள்வி கேட்டு பாருங்கள். இரண்டாவது, நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவுளம். அந்த தூயோராகக்கூடிய மனநிலையில் நம்ம இருக்கிறோமா, நம்மை தூய்மைப்படுத்துகிற அடையாளமாய் மாறிக்கொண்டு இருக்கிறோமா என்பதை நம்ம சிந்திக்கணும். மூன்றாவது, கடவுளுடைய அழைப்பு இந்த தூய வாழ்க்கைக்கு, இதை நீங்கள் மறுக்கிற போது, இந்த கட்டளைகளை எல்லாம் நம்ம கடைபிடிக்காமல் ஏனோதானோ என்று வாழ்கிற பொழுது நீங்கள் தூய ஆவியை புறக்கணிக்கிறீங்க. அப்போ தூய ஆவியை நான் எப்போ புறக்கணிச்சேன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இதையெல்லாம் செய்தபோது நீங்கள் தூய ஆவியை புறக்கணிக்கிறீங்க. அப்போ மூன்று காரியத்தை மையப்படுத்துகிற, ஆழமாய் நம்ம இட்டு செல்கிற இந்த முதல் வாசகத்தில் பார்த்துக்கிற இந்த காரியத்தை இன்னும் நம்ம நற்செய்திக்கு அப்படியே சிந்தனையாக மாற்றி பார்க்கிறோம். நற்செய்திக்குள்ளே போய் பார்க்கிற பொழுது கடவுள் அங்கே இந்த காரியத்தை எல்லாம் செயல்படுத்துவதற்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு, ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க, ஆட்டிடியூட், மனப்பாங்கு அப்படின்னு தமிழில் நம்ம சொல்லுவோம். ஆட்டிடியூட்னல் சேஞ்ச் வேணும் அப்படின்வாங்க எல்லாத்துக்குமே. ஒரு மாற்றத்துக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு மனப்பாங்கில் ஒரு மாற்றம். இப்போ கடவுளை நம்ம தேடுறோம்னா எப்படி தேடுகிறோம்? எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க, நானும் போகிறேன் அப்படி நிற்கிறேன், வரேன், நானும் போகிறேன், பூசையில் ஓரமாக இருக்கிறேன், பூசை முடிச்சோடனே நான் வீட்டுக்கு வந்துடுறேன். அப்போ அந்த மனப்பாங்கை நம்ம சோதித்து பார்க்கணும். கோயிலுக்கு போகிறேன்னே நான் போய் கடவுளை உண்மையாக இன்றைக்கி தொழுதேண்ணா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போய் நான் உட்காந்துட்டு வந்துட்டு நம்ம உட்காந்து யோசிக்கணும், இன்றைக்கி நான் ஆண்டவரை புகழ்ந்தேனா, ஆலயத்திற்குள்ளே நான் இருந்தேனே ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம் நான் உட்காந்துருந்தேன், எதை எதையோ நான் யோசித்தேன், ஃபாதர் பேசுகிறத கிண்டல் அடித்தேன், ஃபாதரை பார்த்து சிரித்தேன், அங்கே மனுஷங்களை நான் மகிழ்ச்சியோட கை குலுக்கி கொண்டோம், ஃபாதர்கிட்ட போய் நல்லா சந்தோஷமாக பேசணும், ஃபாதரை அப்ரிஷியேட் பண்ணேன். இப்படி நம்ம நிறைய நல்ல காரியங்களும் அல்லது கெட்ட காரியம் ஏதோ ஒன்று செய்திருப்போம். ஆனால் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரை நீ புகழ்ந்தாயா, ஆண்டவரை துதித்தாயா? பாருங்கள், இன்றைக்கி இதை அறிய முடியாத ஒரு இருளுக்குள்ளே நம்ம நிற்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை அதுக்கு தான் அந்த தகுதியான நிலையில், அந்த மனநிலை மாற்றப்பட வேண்டும், அதுக்கு தான் அவர் சொல்லிக் கொடுக்குறார். நற்செய்தியில் இந்த பத்து கண்ணீர் ஓமை, அந்த பத்து கண்ணீரில் ஐந்து கண்ணீர் எப்படி இருந்தாங்க, அவங்க செயல்பட்டாங்க, ஐந்து கண்ணீர் எப்படி இருந்தாங்க, இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்குற பொழுது மூன்று காரியத்தை இங்கே பார்க்குறோம். முதல் காரியம், ஆண்டவர் சொல்கிறாரு, விழிப்பாயிரு, விழிப்பாயிரு. இந்த விழிப்பாயிருங்கிற வார்த்தையை நம்ம சும்மா கண்ணில் கண்ணை விழித்து கொண்டு இருப்பது அல்ல, விழிப்பாயிரு அது உலகத்திற்கு தேவை. நமக்கு எதிரி எங்கேருந்து வரா, நம்மளுடைய தீமை எங்கேருந்து வருது அப்படி நம்ம பார்க்கணுன்னா கண்கள் விழிப்பாயிருக்கணும். கண் தெரியலனா கஷ்டமாக போயிடும். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லக்கூடியது விழிப்பாயிரு அப்படிங்கிறது ஆத்மாவினுடைய விழிப்பு. ஆத்மாவுக்குள்ளே போகிறதெல்லாம் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத நீ சோதிச்சு பாரு. ஆத்மாவினுடைய நாயகன் தான் மனுமகனாக அல்லது அவர் தான் வந்து ஒரு மணமகனாக வரப்போகிறாரு. அப்போ மணமகன் வருகிற போது யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்வாங்க, விழிப்பாக இருக்கிற பிள்ளைகள் அவர்களை சரியான விதத்தில் ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. அப்போ நான் முதல் படியாக எப்படி இருக்கணும், என்னுடைய மனநிலையில் விழிப்பாக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு சிந்தனை எனக்கு வேணும். இங்கே நம்ம யோசிச்சு பாருங்கள், நீங்கள்லாம் விழிப்பாக இருக்கிறீங்களா? நீங்கள் இந்த கேள்விக்கு ஆன்சர் கொடுக்கணும். நீங்கள் விழிப்பாக நான் இருக்கிறேன், நம்ம விழிப்பாக இருக்கிறோன்னா அது எப்படிப்பட்ட விதமாக வெளிப்படுது பாருங்கள். பைபிளில் நீதிமொழிகள் 4:23 சொல்லுது, விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை சரியாய் போய்கொண்டிருக்கிறது, ஆண்டவருக்கு மகிமை. ஒரு சிலருடைய வாழ்க்கை அப்படி வேறு மாதிரி போய் கொண்டிருக்கிறது. அங்கே அந்த போக்கை உறுதி செய்கிறது எது? நம்ம விழிப்பாக இருக்கிற அந்த நிலை. சில நேரத்தில் நம்ம விழிப்பாக இல்லைன்னா ஏதோ ஒன்று நம்மை வந்து ஆட்கொண்டு நம்ம அந்த பக்கமாக ஓடிக்கொண்டு இருப்போம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை 1 பேதுரு 5:8 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். விழிப்பாயிருங்கள்னா வெறுமனை விழிப்பாக இருப்பதல்ல, உன்னுடைய அறிவு தெளிவோடு நீ விழிப்பாயிரு. உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது. அப்போ பாருங்கள், பிசாசு எந்த பக்கம் வேணாலும் நம்மளை தின்றதுக்காக விழுங்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறான். யார் மூலமாகவாவது வருகிறான், பொருள்கள் மூலமாக அல்லது நம்முடைய உலகியல் காரியங்கள், அதிகாரம், இப்படி பெருமை, ஏதோ ஒன்றின் வழியாக இந்த பிசாசு நம்மை கர்ஜிக்கிற சிங்கம் நம்மை தின்னுவதற்காக அழிந்து கொண்டிருக்கிறது. விழிப்பாயிரு, அறிவு தெளிவோடு. திருவெளிப்பாடு 3:2 பார்க்குறோம், எனவே விழிப்பாயிரு, உன்னில் எஞ்சி இருப்பதை உறுதிப்படுத்து. அப்போ நம்மக்கிட்ட மிச்சமீதியாக இருக்கிறத என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தணும். அது இரக்கம் தருவாயில் உள்ளது. நம்மக்கிட்ட இருக்கிற விசுவாசம், நம்மக்கிட்ட இருக்கிற நம்பிக்கை, நம்மக்கிட்ட இருக்கிற நற்செயல் புரியக்கூடிய மனநிலை, இதெல்லாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தொய்வடைகிறது. இதெல்லாம் நீ விழிப்பாக இருந்து பாரு, இதெல்லாம் உங்ககிட்ட நன்மையாக இருக்குதா? ஒவ்வொரு நாள் நம்ம யோசிக்கணும். இந்த விழிப்பாயிருங்கிற காரியத்தை யோசிக்கிற போது திருவெளிப்பாடு 3:2 நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறது, அது இரக்கம் தருவாயில் இருக்கிறது. என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவற்றவையாக இருக்க கண்டேன். அப்போது திருவெளிப்பாடு நமக்கு இந்த வெளிப்பாட்டை வைக்குது, என் கடவுள் முன் உன் செயல்கள் நிறைவற்றவையாக இருக்க கண்டேன். யோசித்து பாருங்கள். எங்களுக்கு நிறைய பேரை தெரியும், நம்மளுடைய ஆலயத்துக்கு வரக்கூடியவங்களெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒருபுறம் அவங்க வாழ்க்கையில் நிறைய ஒரு போராட்டங்கள், பிரச்சனைகள். ஆனால் ஒருபுறம் பார்த்தா அவங்க கடவுளை சார்ந்தவர்களைப் போல அவங்க காட்டிக்கொண்டு பெருமைக்குரிய காரியத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொள்கிறாங்க. பாருங்கள், அந்த மாதிரியான நிலையில் நானோ நீங்களோ இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை தான் மனப்பாங்கில் ஒரு மாற்றம் என்று நான் சொல்லுகிறேன். இரண்டாவது காரியமாக நம்ம பார்க்கிறது முன்மதியோடு இரு. முன்மதியை குறித்து பேசுகிற போது கடவுள் ஒரு தீயவனுடைய அடையாளத்தை காட்டுகிறார். தீயவன் என்று சொன்னால் அவன் உலகத்தை சார்ந்தவனுடைய அடையாளம். லூக்கான செய்தி 16:8 நம்ம பார்க்குறோம். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர், அவரை பற்றி அடையாளப்படுத்துகிற போது வேதம் எப்படி அடையாளப்படுத்துது? நேர்மையற்ற. அப்போனா அவன் கடவுளுடைய அடையாளம் இல்லை. ஆண்டவர் வேணும்னே அந்த உதாரணத்தை நெகட்டிவ் எக்ஸாம்பிள் கொடுக்குறார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். அப்போ ரெண்டு விதமாக ஆண்டவர் பிரித்து காட்டுறார். உலகத்தில் இருக்கிறவன் கடவுளை சார்ந்திருக்கிறவன். அப்போ உலகத்தில் இருக்கிறவன் தன் உலகத்தில் தன்னுடைய நிலையை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவன் என்ன செய்கிறான்? முன்மதியோடு செயல்படுகிறான். அப்போ கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிற நீ எவ்வளோ முன்மதியோடு செயல்பட வேண்டும்? அப்போ உலகத்தை கைப்பற்றுவதற்காக முன்மதியோடு செயல்படுவதல்ல, மாறாக கடவுளுடைய இந்த ராஜ்யத்தில் இடம் பிடிப்பதற்காக நீ முன்மதியோடு செயல்பட வேண்டும். இப்போ கடவுள் உதாரணத்திற்கு பாருங்கள், லூஸ் யுவர் செல்ஃப். கடவுள் சொல்கிறாரு, இழந்து போ. என் பொருட்டு எவன் தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் அதை ஆதாயமாக்கி கொள்கிறான். இப்போ நிறைய புனிதர்கள், நமக்கு செபஸ்தியாரை ரொம்ப பிடிக்கும். செபஸ்தியாரை ரொம்ப பிடிக்கும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம், அவர் ஒரு படையை வழிநடத்தி கொண்டிருந்த ஒரு படை போர் வீரர், ஒரு படை தளபதி மாதிரி. அவரை வந்து அவர் சுருக்கமாக சொல்லுகிறோம். அவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த அரசன் வர வழியில் நின்று இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்கிறார். உடனே அந்த அரசன் என்ன செய்கிறான்? பிடிச்சி அவரை போட்டு அம்பு விட்டு எய்த வச்சு அவரை சாகடிக்க முயற்சிக்கிறான். ஆனால் அவர் முதல் தடவை சாகலை. அவரை ஒரு அம்மா காப்பாற்றிட்டாங்க. போய் அவர் உயிர் இருந்தது, அவர் கொண்டு போய் மருந்தெல்லாம் கொடுத்து ஆளை காப்பாற்றியாச்சு. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? அப்பா, ரெண்டு உசுறு பொழைச்சி வந்திருக்கிறேன், அதனால் என்ன செய்வோம்? வேறு ஊருக்கு பின்னாடி வழியாக ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? எங்கேயாவது போய் மறைஞ்சி வாழ முயற்சிப்போம். ஆனால் அந்த செபஸ்தியர் என்ன பண்ணுறாரு? சுகமாயி மீண்டும் எழுந்து வந்து அந்த அரசனுக்கு முன்னாடி நின்று சொல்கிறார், ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே தெய்வம், ஆண்டவராகிய இயேசு ஒருவரே கடவுள் என்று பறைசாற்றுறார். அடுத்த முறை அவர் வாளால் வெட்டி கொல்லப்படுறார். பாருங்கள், இப்போது இந்த செயலை தான் நம்ம பார்க்குறோம். அந்த மனுஷன் வந்து என்ன செய்திருக்கணும் பாருங்கள், முன்மதியோடு செயல்பட்டுருக்கு. நம்மளுடைய பார்வையில், உலகத்தின் பார்வையில் அவர் என்ன செய்திருக்கணும்? முன்மதியோடு செயல்படுறாருனா பின்னாடி வழியாக ஓடி போய் எங்கேயோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு புள்ள ஓட்டியோட சந்தோஷமாக வாழ்ந்து தன் வாழ்க்கையை காப்பாற்றியிருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? கடவுளுடைய பார்வையில் எது முன்மதி? கடவுளுக்கு சான்று பகிருதல். எதை இழந்தாலும் என் ஆண்டவரை நான் இழக்க மாட்டேன் என்கிற அந்த அடையாளம். இன்றைக்கி இதை மாதிரி தான் முன்மதிங்கிறத பகுத்து பார்க்கணும். கடவுளுடைய பார்வையில் எது முன்மதி? இன்றைக்கி நம்ம க்ளாஸ்டட் நங்ஸ் எல்லாம் பார்க்குறோம். நம்மளுடைய அருட்சகோதரிகள் வந்து அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை வாழ்கிறாங்க, அடைப்பட்ட வாழ்க்கை முறை. அவங்கள யாரும் அடைச்சி வைக்கல, அவங்களா போய் அடைச்சிக்கிட்டாங்க. அவங்களா போய் தங்களை நாலு சுவரத்துக்குள்ளே அடைச்சிக்கிறாங்க. அவங்கள வந்து க்ளாஸ்டட் நங்ஸ் அப்படிங்கிறோம். அப்போ அவங்கள இதை வெளி உலகத்துலேருந்து பார்க்குறவங்க, இவங்க வெளியில் வரமாட்டாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, அவங்க வாழ்க்கை பூரா அங்கேயே இருப்பாங்கன்னு கேட்டால் சில பேர் சொல்கிறாங்க, இதெல்லாம் மடத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நமக்கு உலகத்திலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஒரு பெரிய மடத்தனமாக தெரியுது. ஆனால் கடவுளுடைய பார்வையில் அது முன்மதியாக இருக்கிற ஒரு சில நேரத்தில் நம்ம ஆலயத்தில் கூட நம்ம ஆலயத்தின் மீது ஆண்டவர் மீது பற்று கொண்டு செயல்படுகிற காரியம். கோயிலையே நம்முடைய ஆலயத்தை சார்ந்த பிள்ளைகள் எல்லாம் ஆலயத்தில் நிறைய வேலை செய்வாங்க. தங்களுடைய பொருள் நிலைகளை எல்லாம் ஆலயத்திற்கு வாரி வழங்குறாங்க. மற்றவர்களுக்கு அது ஒரு வேடிக்கையாக, அது ஒரு கிண்டலும் கேலியுமாக கூட இருக்கலாம், முன்மதியாக இல்லாதது போல இருக்கலாம். இவெல்லாம் அறிவு இருக்கிறதா? இப்படி ஏன் இப்படி போய் வாழ்க்கையை போய் கெடுத்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கோயிலில் கிடக்கிறான்? பாருங்கள், ஆண்டவருடைய பார்வையில் அது முன்மதியாக இருக்கிறது. அப்போ கடவுளுடைய பார்வையில் எது முன்மதி என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஜபத்தில் உட்கார்றோம், மணிக்கணக்காக நம்ம ஜபத்தில் ஜபிக்கிறோம். அப்போ கரங்களை தட்டி நம்ம ஜபிக்க சொல்கிறோம். எங்கள் அருங்குடைய ஜப கூட்டத்தில் எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம்? வெட்கத்தை ஓரமாக வச்சுட்டு கடவுளை கைத்தட்டி நீ புகழ்ந்து பாடுன்னு நாங்கள் சொல்கிறோம். இது உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கும்போது என்ன, இவங்க குடிவெறி களியாட்டத்தில் இருக்கிறத போல் இவங்க செய்கிறாங்களே. திருத்தூதர்கள் அப்படி தான் சொன்னாங்க. அப்படி தான் இன்றைக்கி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை வருடங்கள் ஆனாலும் இங்கே ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகள் அவமானப்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம முன்மதியோடு செயல்படுறோம், கடவுளை இப்படி ஜெபிச்சா போதும், கடவுளுக்கு நம்ம அமைதியாக உட்கார்ந்துருந்தா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது பல நேரத்தில் அது சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் எப்படி விரும்புகிறார், தாவீது அரசர் கடவுள் விரும்பும் விதமாக அவர் தன்னுடைய இதயத்தை முழுவதுமாய் பறிகொடுத்து ஆடிப்பாடி துதித்தார். இன்றைக்கி யாரும் அதை அவமானப்படுத்தப்பட்ட விதமாக பேசுவதில்லை. அது அங்கே வந்து ஒரு மனைவி பேசுகிறாங்க, நீ இப்படி அறிவு கட்டத்தனமாக ஆடை அவிழ்ந்து விழுவது கூட தெரியாமல் நீ ஆடிட்டு வரிய பாருங்க. அவர் அதை பற்றி கவலைப்படலை. உலகம் பார்க்குற பார்வை, முன்மதியோடு அவர் செயல்படலை. ஒரு அரசன் இப்படி ஆடுவது சரியா? ஆனால் இங்கே அவர் ஆண்டவருக்கு முன்பாக அவர் என்ன செய்யப்படுகிறார், தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர்தான் முன்மதியோடு செயல்பட்ட மகனாக கடவுள் அவரோடு இருந்து செயலாற்றுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போது கடவுளுடைய பார்வையில் எது முன்மதி, கொடிட்டு பாருங்க, உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. மூன்றாவது காரியம், தகுதியோடு காத்திரு. காத்திரு என்பது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம்தான், காத்திருப்பது. ஆனால் தகுதியோடு காத்திரு, கடவுள் அதைத்தான் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார். திருப்பாடல் 27:14, நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதிகள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. பாருங்கள், ரெண்டு வார்த்தை, ஆண்டவருக்காக காத்திருங்கிற வார்த்தை முன்னாடி பின்னாடி இருக்குது, அது படை வீரர்களைப் போல பாதுகாக்குது. நடுவில் இருக்கிற வார்த்தை மன உறுதிகள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திருக்கிறதுக்கும் மன உறுதி கொள்வதற்கும் உள்ளம் வலிமை பெறுவதற்கும் என்ன சம்பந்தம்? ஆமாம், ஆண்டவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் சும்மா காத்திருக்கிறதில்ல, நேர்மையோட நீதியோட அவங்க காத்திருப்பாங்க, நற்செயல் புரிந்து காத்திருப்பாங்க. அப்படி காத்திருக்கிறவர்களுக்கு காயங்களும் வேதனைகளும் வந்துட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு தேவை மன உறுதி, வலிமை, உள்ள வலிமை. அதனால் நீ கடவுளை அன்பு செய்கிறதுனால எல்லாம் சரியாக நமக்கு கிரீடம் வச்சு நம்மளை கொண்டாடுவாங்கன்னு நினைக்காத. உனக்கு வரப்போகிறது வலியும் வேதனையும், அப்போ நீ மன உறுதியோடு கூட இந்த நன்மை செய்ய காத்திருக்கிறாயா? மதர் தெரசா, அன்னை தெரசா அவங்க சொல்லுவாங்க, லவ் அன்டில் இட் ஹர்ட்ஸ் யூ. அது உன்னை காயப்படுத்துவரை நீ அன்பு செய்து கொண்டே இரு. அவங்களுக்கு அப்படித்தான் கிடைத்தது, காயங்கள் தான் கிடைத்தது, அன்பு செய்ய செய்ய காயங்கள் கிடைத்தது. இன்றைக்கி எல்லா தளத்திலையும் நீங்கள் பார்க்கலாம், எங்களுடைய குருத்துவ தளத்திலும் பணி செய்து உழைக்கிற பிள்ளைகளுக்கு காயங்கள் அதிகமாக கிடைக்கும். பணி செய்யாமல் பிரச்சனை வந்துடும்பா, ஒன்றும் வேண்டாம், ஓரமாக உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களுக்கு ஒரு காயமும் ஏற்படுவதில்லை. ஆனால் நம்ம என்ன செய்திடக்கூடாது, நன்மைகள் செய்கிறவங்க தங்கள் காயங்களை குறித்து அவங்க என்ன செய்திடக்கூடாது, ஒரு நாளும் கலங்கிவிடக்கூடாது. உன் காயங்கள் தான் கடவுளுக்கு முன்பாக சான்று பகர போகிற சாட்சியங்கள். என் அன்புக்குரிய பிள்ளைகளை, திருப்பாடல் 37:34 சொல்லுகிறது, ஆண்டவருக்காக காத்திரு, அவர்தம் வழியை பின்பற்று, அப்பொழுது நீ நிலத்தை உடைமையாக்கிக் கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார், பொல்லார் வேறறுக்கப்படுவதை நீ காண்பாய். கடவுள் கூட நன்மைகள் செய்வதற்கு இதுதான் ஏதுவான வழியாக இருக்கிறது. என் அன்புக்குரிய இறை சமூகமே, இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோம். முதல் வாசகத்தில் முன்னேறக்கூடிய ஒரு அழைப்பு, தூயோராக வேண்டும் என்கிற அழைப்பு, மூன்றாவது தூய ஆவியை புறக்கணித்து விடாதபடி கட்டளைகளை கடைபிடிக்கிற அழைப்பு. ஆகவே இந்த மூன்று அழைப்பும் இந்த நற்செய்தியில் சொல்லப்படுகிற விழிப்பாயிரு, முன்மதியோடிரு, தகுதியோடு காத்துரு என்கிற இந்த மூன்று அடையாளங்களுக்கு இணையாக செயல்படுத்தப்படுகிற. ஆகவே இந்த காரியத்தை எல்லாம் நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தை தீத்து 2:14 எழுதப்பட்டிருக்கிறது. தீத்துவுக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2:14 சொல்கிறது, அவர் நம்மை எல்லா நெறிக்கடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையை ஒப்படைத்தார். ஆண்டவர் எதுக்கு நம்மை அவரை ஒப்படைத்தார் என்றால், நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக. இன்னைக்கு இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய காரியம். நம்மளை மீட்டெடுத்துட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல இல்லை, நற்செயல்களில் ஆர்வமுள்ள பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கு அந்த தமக்குரிய அந்த தகுதியோடு காத்திருப்பது என்பது அதுதான், நாம் நற்செயல்கள் செய்து ஆண்டவருக்கு முன்பாக நம்மை படைப்பது. இன்றைக்கி யோசித்து பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் எப்படி பயணித்து போகிறீங்கன்னு. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை மாற்றிக்கொள்ளுகிற போது கண்டிப்பாக கடவுள் உங்களையும் ஏற்று அன்பு செய்து உங்களை இன்னும் ஆவிக்குரிய பலத்தால் அதிகமாய் அவர் வழி நடத்துவார். அந்த அபிஷேகம் உங்களுக்கு நிறைவாய் கிடைக்க உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆமென்.